அன்பர்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் நிர்மலா. என்னுடைய கணவர் ராஜா. எங்களுக்கு விஜயகுமார் என்கிற ஒரு மகனும் ஐஸ்வர்யா என்கிற ஒரு மகளும் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு இந்து பிராமண குலத்தில் பிறந்தவர்கள். எங்களுக்கு திருமணமாகி ஒரு 10 ஆண்டுகள் வரை எங்களுக்கு இயேசுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்தது. குறிப்பாக ஒரு பிராமின் வீட்டில் ஆண்டவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. நாங்கள் இயேசு என்ற வார்த்தையை கூட நாங்கள் பேசினது கிடையாது. எங்கள் திருமணத்துக்கு அப்புறம் சில மாதங்கள் கழித்து என்னுடைய கணவருடைய பழக்க வழக்கங்களிலே மாறுதல்கள் தென்பட்டது. இரவு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். 10:30-11 மணி இப்படி தான் வீட்டுக்கு வருவார். ஆரம்பத்திலிருந்தே அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அதனால அவர் நேரம் கழித்து வராருன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு கேள்வியும் அவர்கிட்ட கேட்டதில்லை. நான் என்னுடைய மகனை வயிற்றில் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும் போது கூட அவர் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். என்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னோட வீட்டு காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. இவங்களுக்கு அப்ப என்ன கெட்ட பழக்கங்களில் தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு விக்கிரக ஆராதனையில் ஒரு தீவிரமான பக்தி உடையவள். குறிப்பா உங்களுக்கு ஒரு பிராமின் வீட்டில் பிறந்தவங்க யாரா இருந்தாலுமே ரொம்ப ஆச்சாரமான விதத்துல தான் இருப்பாங்க. காலையில் எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் விக்கிரக ஆராதனைக்கு தொடர்புடைய எந்த காரியம் இருந்தாலும் அதை விட்டு வைக்கிறது இல்லை. குறிப்பாக நான் எங்க வீட்டில் ரொம்ப தீவிரமான பக்தி உடையவள். எனக்கு தெரியாத ஸ்லோகங்களே இல்லைன்னு சொல்லலாம். என்னோட பேக்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்லோக புத்தகங்களும் வச்சிருப்பேன். அதுல குறிப்பா சிவலிங்க அஷ்டகம், கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரியான நிறைய ஸ்லோகங்கள் எனக்கு மனப்பாடமா தெரியும். நான் காலையில ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஆபீஸ்க்கே போய் சேருவேன். அதே மாதிரி திரும்ப வரும்போதும் அதை சொல்லி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். இப்படிலாம் ஸ்லோகம்லாம் அதிகமா சொல்லி இன்னும் தீவிரமா பக்தி இருந்தா நிறைய புண்ணியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இது ஏன் செய்யறோம், இதனால என்ன பலன்லாம் எனக்கு தெரியாது. நான் வாரத்துல 2 நாள் 3 நாள் விரதம் வந்திருக்கிறேன். கிட்டிகை, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி எந்த விரதமும் நான் விட்டதில்லை. எந்த விரதமாக இருந்தாலும் வெறும் தண்ணி மாத்திரம் தான் குடிப்பேன், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆயுத பூஜை வரும்போதெல்லாம் 9 நாளும் 9 கஜ போடவை கட்டிட்டு எல்லா இடத்துலையும் போய் வெத்தலப்பா கொடுத்துட்டு வரதோ இல்லை சாமிக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியமும் நான் குறைச்சதில்லை. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட நான் அந்த நெய்வேத்தியம் பண்ணுற சுண்டல் இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு படைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கு போய் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்து எந்த ஒரு பக்தியிலையும் எதுவுமே நான் குறைஞ்சது கிடையாது. என்னோட மகனுக்கு 1 வயசு அந்த ஆயுஷம் பண்றதுல இருந்து காது குத்துறதுல இருந்து எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தையும் நான் குறைச்சதில்லை. எங்களுக்கு எல்லா பொருத்தமும் இருக்குன்னு பார்த்து ஜாதக ஜோசியெல்லாம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. விக்கிரகத்திலயும் சரி ஜாதக ஜோசியத்திலயும் சரி தீவிரமான நம்பிக்கை உண்டு. அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது கூட போறேன்னு சொல்லிட்டாருன்னா என் கண்ணில் தண்ணி வந்துடும், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லா விதத்திலயும் நம்பிக்கை அதிகமா இருந்தது. 1 ஆண்டு 2 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நாளாக ஒரு வீட்டுக்கு சரியா வரதில்ல. 2-3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவாரு. நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய செல்போன்ஸ் கையில இருக்கும், கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். என்ன செய்யறாரு எதுவும் தெரியாது. எது கேட்டாலும் இல்ல பிசினஸ் எல்லாம் இதுதான் சகஜம் சொல்லிடுவாரு. நான் வந்து விக்கிரகத்துல ரொம்ப தீவிரமான பக்தி இருந்ததுனால எந்த மனுஷனை நம்புறதை விட இந்த விக்கிரகம்லாம் நம்ம நம்பி இவ்வளவு தூரம் நம்ம சேவிக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு தீர்மான நம்பிக்கை எனக்கு இருந்தது. நாட்கள் போக போக இவர் திரும்பி வீட்டுக்கு வரதில்ல. 10 வருட காலங்கள் வெறும் கண்ணீர் மட்டும்தான் இருந்தது. இந்த சீட்டாடுறதுனால யாரிடத்துல தென்பட்டாலும் சரி எவ்வளவு வட்டி இருந்தாலும் சரி போய் வாங்கி வந்துருவாங்க. இந்த மாதிரியான தொடர்பு உள்ள ஒரு கெட்ட சகவாசங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அழுவாங்க, நானும் சேர்ந்து அழுவேன். என்ன செய்யறதுன்னு தெரியாது. எந்த கோவிலுக்கு யார் எங்க போச்சாலும் அங்க போயிடுவேன். இது வரைக்கும் ராகு காலத்துல நான் நிறைய முறை விலைக்கு ஏற்றிருக்கிறேன். நரசிம்மனுக்கு போய் 48 நாள் சுத்த சொல்லிருக்கான், சுத்தி இருக்கிறேன். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்து சொல்லியிருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கிறேன், காளஹஸ்திக்கு போயிருக்கிறேன். நம்ம இப்படி தனிமையில கஷ்டப்படுறமே, நம்ம வணங்காத தெய்வங்கள் இல்லையே, எல்லாரையும் நம்ம கும்பிட்டுமே, யார் எந்த கோயிலுக்கு போசினாலும் போகணுமே, நமக்கு ஒரு பரிகாரம் இல்லையே, யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா. இருக்கும்போதே என் பிள்ளைகளை கவனிக்க யாரும் இல்லை. பேசாம 3 பேருமா சேர்ந்து ஏதாவது குடிச்சிட்டு இறந்துடலாம் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது நான் என் மகன் இடத்துல சொன்னேன், 1 நிமிஷம் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்ப என் மகனுக்கு என்ன தோணித்த தெரியல, சின்ன பையன், இல்லம்மா எனக்கு பயமா இருக்கு நீ போகாதன்னு சொன்னான். எனக்கு கூட பிறந்த சகோதரி ஒருத்தி எனக்கு இருக்கிறா, அவ வந்து ஒரு கிறிஸ்டின கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அதனால எங்க வீட்டுக்கு போக்குவரத்து எதுவுமே கிடையாது. ஏன்னா போயும் போயும் ஒரு கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணதுனால வீட்டு பக்கம் யாரும் வரக்கூடாது, நாங்களும் அவங்க வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு எங்க வீட்டுல ஸ்ட்ரிக்டா எங்க அப்பா உத்தரவு போட்டிருந்தாரு. ஒரு நாள் அவ எங்க வீட்டை தேடின்னு வந்து, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயில, நீ அவரை நம்பு, அவர்கிட்ட கேளு, என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் கொடுங்கன்னு கேளு, அவர் செய்வார் அப்படின்னு சொன்னான். உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் சீக்கிரமா ஏத்துக்க முடியும், எந்த மாற்றத்தை வேணா உண்டு பண்ண முடியும், ஆனா விக்கிரகத்தை வணங்கி ஒரு தெய்வ பக்திய அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிக்கை வராது. நான் சொன்னேன், அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாரும் விக்கிரகத்தை தானே வழிபடுறாங்க, அப்ப அதெல்லாம் போயின்னு சொல்றியான்னு அவ சொன்னா. இதுதான் உண்மை, நான் அனுபவிச்சிருக்கேன், பாத்துருக்கிற, அதனால நீ முயற்சி பண்ணி பாருன்னு. நான் அப்போ வந்து அதை கேட்கல, என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். ஒரு 5 நிமிஷம் அவகாசம், காலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொன்னேன். ஒரு அப்பா கிட்ட நீ எப்படி பேசுவியோ அப்படி பேசு, அப்பா நீங்க தான் உண்மையான தெய்வம்னு சொல்றாங்க, என் தங்க சொல்றா, அவங்க வீட்டுக்கார சொல்றா, அதனால என்னோட வாழ்க்கையை நீங்க மாத்துங்க, என்னோட கணவர் எப்படி வீட்டுக்கு வரமாட்டாரு, எல்லா வித கிட்ட பழக்கமும் அவர்கிட்ட இருக்கு, அவரை திருத்தி நீங்க கூட்டிட்டு வாங்க சொல்லி ஒரு 5 நிமிஷம் நீ ப்ரேயர் பண்ணு, இன்னைக்கு 4 நிமிஷம் நீங்க பாத்துக்கோங்க, எந்த ஒரு ஆளும் வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நீ ஆபீஸ்க்கு போ, அவர் பாத்துப்பாரு எல்லாத்தையும் சொன்னான். அவ சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அதை செய்யணே தவிர, நான் ஆத்மார்த்தமா அதை செய்யல, அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் வேலையை கிளம்பிடுவேன். பழையபடி என்னோட ஸ்லோகங்கள், என்னோட வாழ்க்கை, என்னோட எல்லாமே அப்படி இருந்தது. சாயங்காலம் வரும்போது பக்கத்துல ஒரு கோவில் இருந்தது, அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் வருவேன், அதே ஸ்லோகங்களை சொன்னேன், எல்லாமே அதே தான் சொன்னேன். ஆனா கூட 10 to 11 ஐவரையும் வச்சிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் அவ சொன்னதுக்காக நான் பண்ணினேன். நாளுக்கு நாள் இன்னும் வாழ்க்கை மோசமா தான் போயிருந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல, வழி காட்டுறதுக்கு யாரும் இல்லையான்னு நினைச்சது. அவ திரும்ப வந்து எங்கிட்ட பேசிருக்கிறாங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்துருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போய் ஜோம் பண்ண வச்சிருக்கா, என்ன இவங்களுக்காக ஜோம் பண்ண சொல்லிருக்காங்க, அவங்களும் 5 மணிக்கு பிரேயர்ல எல்லாம் வச்சு ஜோம் பண்ணிருக்காங்க எங்க குடும்பத்துக்காக. கொஞ்சம் காலங்கள் போனதுக்கு அப்புறம் நான் சொல்லிருக்கேன், சொன்ன மாதிரியே நான் காலையில 5 நிமிஷம் நான் பண்ணிருக்கிறேன், எந்த ஒருமே நடக்கலையே அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நீ முழு மனதோடு நீ தேடினா கண்டிப்பா உனக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவான். அந்த முழு மனது 100% நமக்கு தேடுறது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது, என்னால முடியல அது. நான் இதெல்லாத்தையும் ஏற கட்டிட்டு ஆண்டவர் மொத்தம் தேடலான்னு சொல்லி நான் என்னைக்காவது நினைச்சேன். நான் அன்னைக்கு ராத்திரி கனவுல வந்து விக்கிரகங்களாம் வந்து கனவுல என்னை விட்டுட்டியா, நான் தானே உனக்கு இவ்வளவு நாளா இருந்தேன், இப்ப என்னை விட்டுட்டு விரங்கியோ போறியே அப்படின்லாம் எனக்கு பயமுறுத்துற மாதிரி எல்லாம் கனவு சொப்பனங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. நம்ம தெய்வ சப்பு போல இருக்கு, நம்ம தப்பு பாதையில போறோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் பழையபடி விக்கிரக ஆராதனைக்குள்ளே போக ஆரம்பிச்சேன். வாழ்க்கை இன்னும் மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சது. இவர் வீட்டுக்கு வர்றது இல்ல, கடன் அதிகமாக ஆரம்பிச்சது, சமாதானம் போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு, உடம்புல பலனும் போக ஆரம்பிச்சது, கண்ணீர் கண்ணீர் மட்டும்தான் இருந்தது. எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதும் சரி, எங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போதும் சரி, இவனை விட்டுடு, இவர் திருந்த மாட்டார், நீ இப்ப சம டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. என்னோட மாமியார் மட்டும் கொஞ்ச நாள் பொறுமையாரு, இவன் திருந்துவான்னு சொல்லி எல்லாரும் அண்ணன் தம்பிகளாம் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. நான் ஒன்னும் தப்பு பண்ணல, சரியாயிடும், 2-3 நாள் நான் திருப்பி பழையபடி வந்துடும், கொஞ்சம் இந்த பிசினஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வரமாட்டார் திருப்பியும். என் கழுத்துல இருக்கிற நகைகள் எல்லாம் போக ஆரம்பிச்சது, ஒரே ஒரு செயின் மட்டும்தான் இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு ஆபீஸ் விட்டு சாயங்காலம் வரும்போது என்ன கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேருன்னு சொன்னாரு. நான் போனேன், நடக்க வேண்டியிருக்கு, அதுக்கு நீ தான் உதவி செய்ய முடியும்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டேன், உன் கழுத்துல இருக்கிற அந்த செயின் எடுத்துக்கூடு, அதை கொண்டு போய் நான் நடமானம் வச்சு ஒரு பிசினஸ் இருக்கு, அதை முடிச்சிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு இது என்ன மெலிசா செயின் போட்டிருக்கேன், இன்னும் அது ஒரு அதிகமான தடியா உனக்கு செயின் வாங்கி போடுறேன்னு சொன்னேன். இல்லைங்க, இதுல நீங்க போட்ட தாலி இருக்கு, இதை நான் கழட்டி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு எனக்கு வந்து சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொன்னேன். இந்து சம்பிரதாயப்படி உங்களுக்கு அந்த தாலி இந்த பொட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. நான் சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த செயின் வேணும்னு சொன்னாரு. நான் அப்படியே வாக்குவாதம் முத்தி இது நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கழுத்துல நிழ்த்துட்டு அறத்தை எடுத்துன்னு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு அன்பு இல்ல, ஒரு ஆதரவு இல்ல, எதுவுமே இல்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைக்கு போறோம், தனியா ராத்திரி வீட்டுல இருக்கோம், நமக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்ல. ஆனா எல்லா மனுஷங்களும் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லையே, நம்ம எதுக்கு உயிர் வாழணும் அப்படிலாம் நான் நினைச்சு அழுதுட்டே எத்தனையோ நாட்களை நான் கழிச்சிருக்கிறேன், வருஷங்களை கழிச்சிருக்கிறேன். நாட்கள் போக போக பிரச்சனைகள் தான் அதிகமாச்சு தர, அதுக்கு தீர்வு எதுவுமே கிடைக்கல. என்னோட சகோதரியும் வந்து எவ்வளவு சொல்லி பார்த்தா, இவர்கிட்ட கூப்பிட்டு பேசி பார்த்தா, இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க பிரதர், குடும்பமா சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது, இவர் வந்து என்னோட பிரச்சனை எல்லாம் வெளியில போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நீனு 4 செவத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயங்களை வெளியில சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காம இருந்தது. ஆனாலும் இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை இருக்கு முழுமையா இல்லாம அப்படியே காலம் தள்ள ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் தேடுவேன், கொஞ்ச நாள் திருப்பியும் விக்கிரத்துக்கு போவேன். இப்படியே மனசு அலப்பாஞ்சனே இருந்தது. இவர் திருந்தி வருவாருன்னா வருஷங்கள் ஆகி 9 வருஷங்கள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, வருவாரா அப்படின்னு ஒரு எண்ணம் கேள்விக்குறி ஆக ஆரம்பிச்சது. பேசாம நின்னு கோர்ட்டுக்கு போயிட்டு டைவர்ஸ் பண்ணிடு வேணாம் இவர் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வர ஆரம்பிச்சோம். என்னோட மாமியார் வீட்டுக்கு இவரை கூட்டிட்டு போய், அம்மா என்னால முடியணுமா இதுக்கு மேல, அடுத்த வேலைக்கு நான் வேலைக்கு போறது கூட என்கிட்ட பணம் இல்லாமா, இந்த மாதிரி சூழ்நிலையில இவர் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. என்னால எதையும் ஒழுங்கா தேட முடியல, எதையும் ஒழுங்கா செயல்படுத்த முடியல, சமாதானம் போயிட்டு இதுக்கு மேல நான் வாழ முடியுமா, செத்து போயிட்டேன்னு பயமா இருக்குமா எனக்கு, நான் விட்டுடுறேம்மா இவரன்னு சொல்லும் போது எங்க மாமியாருக்கும் வேண்டாம் விட்டுடு, வீட்டுக்கு வந்த மருமகளை நான் ஒழுங்கா வாழ வைக்க முடியலண்ணா, எங்க வீட்டு பொண்ணுங்க வாழ முடியாது, ஏன்னா எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கடைசியா நான் என்ன செய்ய தெரியாம எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்ட கேட்டதுக்கு எல்லாருமே நீ அவரை விட்டுடு வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கோர்ட்டுக்கு போய் நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு நான் தனியா வரந்துட்டேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், உலகத்துல இனிமே எந்த மனுஷங்கள ஆதரவும் நமக்கு கிடைக்க போறது இல்ல, எல்லாமே குறுகிய காலங்கள் மட்டும்தான், நான் என்னோட கடவுள் தேடினா மட்டும்தான் எனக்கு ஆதரவு, வேற எந்த வழியும் எனக்கு இல்லைன்றது அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன். என்னிடத்துல ஒரு வேத புஸ்தகம் கொடுத்துருந்தாங்க, உனக்கு எப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை படின்னு சொன்னாங்க. அந்த வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்னை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டே அந்த வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்னோட ஆண்டவர் பேசினார். யோவான் எழுதின புஸ்தகத்துல இருந்து என்னோட பேசினார். ஒரு பாவமும் செய்யாத நான் என்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்காக நான் கொடுத்து நீங்க எல்லாரும் செய்த பாவத்துக்காக அவரை மறித்து அவர் உயிரோடு எழுந்து உங்களோட பாவத்துக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு அப்படின்லாம் நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்படி கூட ஒரு தெய்வம் இருப்பாரா, நம்ம இது மாதிரிலாம் கேள்விப்படலையே. ஒரு மனுஷனுக்காக அவன் செய்த பாவத்துக்காக ஒரு கடவுள் மறித்து உயிரோடு எழுந்திருக்க முடியுமா? நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் படிச்சிருக்கமே, யாரும் நம்மளுக்காக உயிரை விட்டது இல்லையே. கெட்டவனை அழிச்சதாக நம்ம படிச்சிருக்கிறோம். தீபாவளியை கூட எடுத்துனோம்னா நரகாசுரனை வதம் பண்ணினதுக்காக தான் அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். ஸோ ஒரு கெட்டவனை அழிக்கிறதுக்காக தான் கடவுள் இருக்கிறாருன்னு நான் படிச்சிருக்கிறேன். ஒரு கெட்டவனை நல்லவனா மாத்தி அவனோட பாவங்களுக்காக இருந்த உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. இப்ப வேதத்தை படிக்க படிக்க எனக்குள்ள ஒரு சமாதானம் வர ஆரம்பிச்சது. நாம ஏன் திருப்பி இயேசுவன் ஆடி முழுமையா போக கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா உலகத்துல ஆதரவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, மனுஷங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லை, யாராலையும் அவரை மாத்த முடியல. நான் வணங்கின 33 கோடி தெய்வங்களாலையும் அவரை எதுவும் மாத்த முடியல. என்ன பண்றது அடுத்த வேலைக்குன்னு தெரியல. நாளைக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்த்து ஆளாக்க போறோம் தெரியலையே அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா என்னோட எதிர்காலம் எனக்கு வந்து நின்னது. என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரிலாம் அழுதுட்டேதான் படுத்துட்டு இருந்தேன். சரி வேதத்தை எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னோட கூட அநேக காரியங்களை பேசினார். ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம், அவர் கல்லோ மரமோ கிடையாது. உண்மையாய் நம்ம இருதயபூர்வமா அவரை கூப்பிட்டோம்னா அவர் நம்மளோட பேசுகிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை காண்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும், நான் செஞ்ச தப்பா கரெக்டானு எனக்கு தெரியலையே. அப்ப நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்து இந்த விக்கிரகம் எல்லாத்தையும் நம்ம மூட்டை கட்டி வச்சுடலாம், இனி நமக்கு ஆதரவுன்னா அது இயேசு மட்டும்தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். எங்க வீட்டுல நிறைய விக்கிரகங்கள் உண்டு. குறிப்பா நான் இந்த கொலு படியெல்லாம் வைக்கிறதுனால அநேக விக்கிரகங்கள், கேசட்ஸ், சிடிஸ் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து ஒரு மரப்பட்டியில வச்சு அதை கொண்டு போய் எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துட்டேன். இனி என்னோட வாழ்க்கையில விக்கிரகத்துக்கும் எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது, வாழ்ந்தா எனக்கு என் ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணினேன். உலகத்தின் அன்பு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான், ஆண்டவரோட அன்பு தான் மாறாதது. அவர் இவ்வளவு அவ்வளவு நம்மள்கிட்ட அன்புவிக்கல, நம்ம மேல வைத்த அன்பின் உச்சக்கட்டம் அவர் உயிரியே நமக்காக கொடுத்திருக்கிறார். இப்படி வேதத்துல இதெல்லாம் நான் வாசிக்கும் போது என்னோட வாழ்க்கையில இனி என் ஆண்டவர் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், வேற யாரும் என்ன காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு தீர்மானத்துக்கு நான் வந்தேன். அதுல இருந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, என் கணவர் எனக்கு திரும்பி வரணும், இந்த உலகத்துக்கு நீர்தான் உண்மையான கடவுள் என்பதை நாங்க எடுத்து சொல்லணும், நாங்க குடும்பமா உமக்கு ஊழியம் செய்யணும், போற இடங்கள் எல்லா இடங்களிலும் என் ஆண்டவர் செய்த நன்மையை நான் சொல்லணும், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர் நான் சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான் என்ன காப்பாத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். என் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சேன், இந்த மாதிரி அப்பா வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கன்னு. அப்ப என்னோட குழந்தைங்க கேட்டிருக்காங்க, ஏமா எவ்வளவோ சண்டை தகராறு. அப்பா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் கண்ணீர் மட்டும் தானே இருந்தது, அழுதுனே தானே இருப்பேன். அவருதான் போயிட்டாரு, திருப்பி எதுக்குமா கூப்பிடுறேன்னு. இல்லப்பா, ஏசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவரால திருப்பி நம்ம வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். அப்பா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பா கேட்பாருப்பா அப்படிலாம் நான் சொல்லி என் குழந்தைங்களை சேர்த்து ஜெபிக்க வைத்திருக்கிறேன். பிள்ளைங்களும் அதை கேட்டு செஞ்சிருக்கிறாங்க. இப்படியே நான் அழுது 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 என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவு நீர் வடிச்சிருப்பேன்னு தெரியாது. அப்படி காலங்கள் போக போக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். அவரிடத்துல பட்சபாதம் கிடையாது. ஒரு ஹிந்துவோ, ஒரு முஸ்லீமோ, ஒரு கிறிஸ்டினோ, ஒரு ஆண்டவர் தெரிந்தவங்களோ தெரியாதவங்களோ யார் அவரிடத்துல ஜெபித்தாலும் உண்மையாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். ஒரே ஒரு கட்டளை மட்டும் தான் அவர் கொடுத்திருக்கிறார், உங்களோட முழு இருதயத்தோடு என்னை விசுவாசிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் சொல்லியிருக்கிறார். அதனால நான் எல்லா விக்கிரக ஆராதனையும் ஏற்கட்டி வச்சுட்டு ஆண்டவரை மட்டும் தேட ஆரம்பிச்சேன். நீர் தான் உண்மை, நீர் தான் எனக்கு வழிகாட்ட முடியும். ஏன்னா இவர் கிளம்பி வீட்டோடு போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு போன் கால் கிடையாது. அவர் எப்படி இருக்கிறாரு எனக்கு தெரியாது. ஏன்னா இவரோட சகவாசங்கள், இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. எந்த நிலைமைக்குன்னா இவர் போயிருக்கலாம். அதனால திரும்பி அவர் வாழ்க்கை அவரை சேர்த்து வைக்க முடியும்ன்ற ஒரு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளே கிடையாது, அதற்கான நம்பிக்கையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் எனக்குள்ளாக என் ஆண்டவரால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோட வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் வேலைக்கு போறதும் அப்படியே என்னோட காலத்தை நான் தள்ளினேன். ஒரு நாள் ராத்திரி இவர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார். கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு முகங்களா வாடி ரொம்ப ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தார். என்னால் நம்பவே முடியல இவர் தானான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்த உடனே என்னோட பிள்ளைகளை கட்டின்னு அழுதார். நான் செய்ததெல்லாம் தப்பு, இனிமே நான் எங்க உங்களை விட்டுட்டு எங்குமே போக மாட்டேன்னு சொல்லி அவர் அழுதார். வீட்டுக்கு வந்த உடனே நான் எதுவுமே சொல்லலை. நான் பாட்டி என்னோட வேலையை பார்க்கறது கிச்சனுக்கு போயிட்டேன். அதிகாலையில திரும்பி எழுந்த உடனே 5 மணிக்கு எழுந்து அலாரம் வச்சுட்டு எழுந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு எதுவுமே புரியல, என்ன செய்யறாரு இவரு? நம்ம ஆண்டவர் தேடுறோன்றது இவர் தெரிஞ்சுன்னு நம்ம வழியில வந்து நம்மளை மடக்கிறாரா? கொஞ்சம் காலங்கள் இங்க இருந்துட்டு திருப்பி போயிடுவாரா? என்ன செய்வார் தெரியலேன்னு ஒரு குழப்பமான ஒரு நிலைமை இருந்தது. அப்ப கூட இல்ல, என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அதனாலதான் அவர் திரும்பி வந்திருக்கிறார். நம்ம இன்னும் அதிகமா ஜெபிப்போம் சொல்லிட்டு திரும்பி அதிகமா ஆண்டவருக்குள்ள போக ஆரம்பிச்சேன். இன்னும் வேத ஆசிக்க ஆரம்பிச்சேன், இன்னும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்ச நாளாக ஆக என்னோட வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் திரும்பி வர ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வெடித்த கண்ணீருக்கு பதில் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா என் இயேசு மட்டும்தான். அவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொண்டதுனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை திரும்ப கிடைத்தது. என்னோட கணவரோட திரும்பி வாழ ஆரம்பிச்சேன். சந்தோஷமா திரும்பியும் வெளியில போக ஆரம்பிச்சோம். அவரும் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சார். எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா எங்க இடத்துல அந்த நாள்ல பணம் இல்லை. என்னோடத்துல இருந்த நகைகள், பணம் எல்லாமே பறி போனது. சொந்தக்காரங்கள்ட்ட என்னோட நகையை நான் வைத்திருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில கடைசி நிலைமை கூட நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் என் ஆண்டவர் கொடுத்த அந்த சமாதானத்துக்கு அளவே கிடையாது. உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம், நிம்மதியை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது கிடைக்காது. அந்த ஒரு தெய்வீக ஒரு சமாதானத்தை என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அதுல இருந்து வாழ்க்கை படிப்படியாக மாற ஆரம்பித்தது. அன்னோட சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். வீட்டுல அநேக பிள்ளைகள் வருவாங்க, இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நான் போய் சபைகள்ல சாட்சி சொல்ல ஆரம்பிச்சேன். என் ஆண்டவர் என்னோட கணவருக்கு ஊழியம் கொடுத்தார். அதுல இருந்து நாங்கள் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த சாதி இன மதம், ஆண்டவர் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, நான் உங்களிடத்துல சொல்ல வேண்டிய ஒன்னே ஒரு காரியம், அவரை மாத்திரம் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடிவு காலம் உண்டு. உங்களுக்கு எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கணவன் மனைவிகளுக்கு அன்பு இல்லையா, பிள்ளைகளிடத்துல அன்பு இல்லையா, பிள்ளைகள் படிக்க மாட்டாங்களா, இல்ல குடும்பத்துல வறுமையா, கடன் பிரச்சனையா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும். கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுறேன், இனி நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டு வரேன் சொல்லி நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இதுவரைக்கும் வாங்கின கடனை அவர் அடைப்பார். எத்தனை லட்சங்கள் கோடிகள் இருந்தாலும் சரி, அவரால் அதிசயங்களை செய்ய முடியும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பொருத்தனை, இனி நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டு வரேன், இதுவரைக்கும் வாங்கின கடனை நீங்க அடைச்சு கொடுங்க, இனி என் வாழ்க்கையில இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன் என்று நீங்க பொருத்தனை பண்ணினீங்கன்னா, நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் சரி, குடும்பம் நடத்துகிறவரா இருந்தா, யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் நான் சொல்றேன், எங்களுக்கு எந்த ஒரு கடனும் இல்லை. நாங்கள் யாருக்கும் கடனாளியாகி போய் இல்லை. நாங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களால் எங்களை மாற்றிருக்கிறார் ஆண்டவரை தவிர எங்களுக்கு எந்த ஒரு கடனும் இல்லை. நாங்கள் சந்தோஷமா சௌக்கியமா கர்த்தரோடு கூட இருக்கிறோம். நாங்கள் இப்படி என் ஆண்டவர் செய்த அதிசயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்னு ரெண்டு அதிசயங்கள் இல்லை. எங்கள் தேவைகள் எதுவா இருந்தாலும் நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரத்துல முட்டி போடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தேவை இருக்கிறது, நீங்க சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அதிசயமாய் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என் கணவரோட ஊழியத்துல கூட அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். என் பிள்ளை படிப்புல அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். என்னோட மகன் 10th standardல லாஸ்ட் மிட்டம் வரைக்கும் மேக்ஸ்ல ரொம்ப கம்மி மார்க் தான் வாங்கியிருப்பான். அவன் பாஸ் பண்ணுவானா அப்படின்னு நாங்கெல்லாம் அழுது கொண்டிருந்தோம் ஆண்டவரத்துல சொல்லி. அப்போ கர்த்தர் ஒரு நாள் பேசினார், என் பிள்ளைகிட்ட நீ சொல்லு, நீ ஜெபம் பண்ணிட்டு அவனை பற்றி செய்த சொல்லு, நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி. அதனால நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைய கூட்டு, அப்பா நீ இனிமே புக்கு எடுக்கும் போதே ஜெபம் பண்ணிட்டு தான் புக் எடுக்கணும், அதே மாதிரி எக்ஸாம் எழுதும் போது ஜெபம் பண்ணிட்டு தான் எழுதணும், கொஸ்டின் பேப்பர் வாங்கி ஒன்று ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் ஞாபக சக்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீ எக்ஸாம் எழுது, கர்த்தர் அதிசயம் செய்வார் என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். இதே நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், ஜெபித்துனே வந்தோம், ஒரு அதிசயம் நடந்தது. அவன் அதே போல ஜெபம் பண்ணிட்டு படித்தான். கொஸ்டின் பேப்பர் வாங்கும் போது ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி நான் எழுதினான். 83% வாங்கி பாஸ் பண்ணினான். கர்த்தர் பெரிய அற்புதத்தை அவன் வாழ்க்கையில் செய்தார். அதனால ஆண்டவரால் முடியாத ஒரு அதிசயமான காரியங்கள் அற்புதங்கள் எதுவுமே இல்லை. இவ்வளவுதான் எனக்கு லிமிட்னு சொல்றவர் அவர் இல்லை. எப்பேற்பட்ட அதிசயமா இருந்தாலும் சரி அவரால் செய்ய முடியும். வியாதியோடு இருக்கிறீங்களா, பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, கணவன் மனைவிகள் அன்பு இல்லையா, குடிக்கிறாரா கணவர், போதை வசதியில் அடிமையா இருக்கிறாரா, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் அம்மாக்கும் தொடர்பு இல்லையா, எதுவா இருந்தாலும் சரி என் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் என்ற உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு பிராமண குலத்துல பிறந்து ஆண்டவர் அறியாத எங்களுக்கு அவரால் அற்புதம் செய்ய முடியுமானால் உங்களுக்கும் செய்ய முடியும். அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. அவர் உண்மையாய் தேடுகிற யாரா இருந்தாலும் சரி அவர் அற்புதத்தை செய்கிறவர் அவர். இன்றைக்கு என் கணவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலோ ஒரு வேலை நாட்களிலேயோ வீட்டில் இருக்கிறதில்லை. எத்தனையோ சபைகளில் போய் அவர் ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துகிறார். வேதத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பைபிள் வாசிக்க தெரியாது, ஆண்டவரை தெரியாது. அப்படி இருந்த அவரை என் ஆண்டவர் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அவரிடத்த பேசி அவரை இம்மட்டுமாய் மாற்றிருக்கிறார்னா அது நாங்கள் உண்மையாய் அவர் தேடின ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். நான் ஜெபித்த ஜெபம் அவரை மாற்ற வைத்தது. ஒரு மனைவி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. கணவன் எந்த ஒரு பிரச்சனையில இருக்கும் போதும் நீங்கள் உண்மையாய் ஜெபித்தீங்கன்னா உங்கள் கணவர் எப்பேற்பட்ட கணவராக இருந்தாலும் மாற முடியும் என்பது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு அவர் போகிற இடங்களில அநேக அற்புதங்கள் நடக்கிறது. அவரை தேடி வாருங்கள். உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுங்கள். இருதயபூர்வமாக மனப்பூர்வமாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீர்தான் உண்மை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அவரிடத்துல கேட்பீர்களானால் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பது நிச்சயம் என்று நான் சொல்ல முடியும். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காய். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இதை கேட்ட உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்யட்டும். அவரிடத்துல பட்சபாதமே இல்லை. அவருக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு தான் செய்வேன், இவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன்ற ஒரு எந்த விதமான பாகுபாடும் இல்லை. அவரிடத்துல வருகிறவர்களே அவர் புறம்பே தள்ளுகிற தேவனே இல்லையா? என்னோட கூட நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க. எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அலோகதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலையில் உங்களுடைய கரத்தில் வந்திருக்கிறோமப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனே நீ அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிற, அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிற. தப்பனே தேவையில்லாத காரியங்களை ஈடுபட்டு ஆண்டவரே வாழ்க்கையில் எந்த விதத்தில் நிம்மதி இல்லாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு, சந்தோஷம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
அன்பு தமிழ் உறவுகளே, அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல். அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் fm@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.